بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين عن جابر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ماء زمزم لما شرب له رواه احمد باسناد صحيح او كما قال صلى الله عليه وسلم سرو புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகும் சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரி துஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிங்கள் தபா தாபிங்கள் கியாமத்தால் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ்வு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எவைகளில் அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியச் செய்கிறேன் கட்டளையிடுகிறேன் பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் ஒரு உயர்தனமான மாதத்தை எதிர்பார்த்த வண்ணமாக முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ்வுக்கு நாம் ஏன் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து பரிபாலித்து அல்லாஹ் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் இதே போல முஸ்லிம்களாகிய எம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கின்றான் இதே போன்று அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமையையும் அல்லாஹ் தஆலா செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய பரம்பரைக்கும் நமக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே இந்த ஹஜ்ஜுடைய இந்த வணக்கம் இருக்கின்றதே இதை அல்லாஹ் செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான் இது செல்வந்தர்கள் வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வசதி படைத்தவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ பேர் செல்வதற்கு ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ பேர் நீயத்துக்களை வைத்து அல்லாஹ்விடம் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் தங்களுடைய நீயத்துக்களை எண்ணங்களை சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய அமால்கள் அல்லாவிடம் ஒப்புக்கொள்ளப்படுவதாக இருந்தால் அவருடைய நீயத் சரியாக அமைய வேண்டும். இதனால் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய சஹி புகாரியில் ஆரம்பமாக ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னமல் அமாலு பின்னியார், மனிதர்களுடைய அமால்கள் எல்லாம் அல்லாவிடம் கணிக்கப்படுவது அவருடைய எண்ணங்களை பொறுத்து தான். ஒருவர் பேரும் புகழுக்கும் ஜக்காத் கொடுக்கிறார், பேரும் புகழுக்கும் ஒருவர் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகிறார், பேரும் புகழுக்கும் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், பேரும் புகழுக்கும் இவர் தனவந்தராக மக்கள் என்னை சொல்ல வேண்டும் என்பதாக ஈடுபடுகிறார். அந்த பேரும் புகழும் அவருக்கு கிடைத்துவிடும், ஆனால் நாளை மறுமையில் அவருக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்க மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இருந்தார், ஸைத் இப்னு ஜுஸான் என்று சொல்லக்கூடியவர். அதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸைத் இப்னு ஜுஸானுடைய கொடைத்தன்மை எந்த அளவுக்கு விசாலமாக இருந்தது. அவருடைய வீட்டுக்கு வருபவரை அவர் ஒரு நாளும் தட்டி கழிக்க மாட்டார். அவருடைய வீட்டுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரத்தில் ஏணி வைத்து தான் ஏறி சாப்பாடு எடுத்து கொடுக்க வேண்டும். அந்த அளவு விசாலமான ஒரு பாத்திரம். அது தாயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அதற்கு ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஸைத் இப்னு ஜுஸானுக்கு நாளை மறுமையில் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? நீண்ட ரிவாயத் சுருக்கமாக சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகில் அவர் எதை எதிர்பார்த்தாரோ, எதை விரும்பினாரோ, அது அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அந்த ஸைத் இப்னு ஜுஸான் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார், மக்களிடம் பேரையும் புகழையும் எதிர்பார்த்திருந்தார். அவருக்கு அந்த பேரும் புகழும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது, அவருடைய மறைவுக்கு பின்னாலும் அந்த பேர் கிடைக்கும். ஆனால் இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, நாளை மறுமையில் இவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்க மாட்டாது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள், என் மிகப்பெரிய செல்வம் வளம் படைத்த ஒரு மனிதர் முழு ஊருக்கும் சாப்பாடு கொடுக்கிறார், முழு ஊருக்கும் ஏழைகளை எளியோர்களை கவனிக்கிறார், வீடு தேடி வருபவரை தட்டி கழிப்பதில்லை, கண்ணியப்படுத்துகிறார். இந்த அளவு செய்த மனிதருக்கு நாளை மறுமையில் எந்த ஒரு பங்கும் கிடைக்க மாட்டாது. அதுக்கு நேர் மாற்றமாக இதே புகாரி ஷரீஃபில் இன்னொரு ஹதீஸ் வருது, நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரே ஒரு ஹதீஸ். அது என்ன ஹதீஸ்? ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணி ஒரு கிணற்றுக்கு அருகில் இருந்து கொண்டிருக்கின்றால், அந்த நேரத்தில் ஒரு நாய் தண்ணீர் தாகத்துடன் வருகின்றது. அந்த தன்னாய்க்கு அந்த பெண்மணி தன்னுடைய மோசாவில் இருந்து தண்ணீரை எடுத்து நாய்க்கு புகட்டினாள். அந்த நாய் எப்படிப்பட்ட நாய்? சொறி நாய், அது அலங்கோலமான நாய், யாருமே கழிப்பதில்லை, கழிக்கக்கூடிய நாய், அதை யாருமே அரவணைக்க மாட்டார்கள். இந்த நாய்க்கு அந்த பெண்மணி தண்ணீர் புகட்டினாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் மிகப்பெரிய சொர்க்கத்தை இந்த பெண் அடைந்து கொள்வாள். கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் நாம் எதை விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால், ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்யும் பொழுது இவை அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள், இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கும், ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்கும், ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகுவார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கங்கள் மூன்று விதமாக இருக்கும், நோக்கங்கள் மூன்று விதமாக இருக்கும். அதாவது ஏழைகள் எளியோர்கள்
அங்கு போய் பணம் சம்பாதிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கின்றோம். எத்தனையோ பக்கீர்கள், ஏழைகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி பணம் சேகரித்து செல்கிறார்கள், அங்கு சென்று பிச்சை எடுக்கிறார்கள். இதை எத்தனையோ ஹாஜிகளுடைய வாயினால் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்னும் மிகப்பெரிய கொடை வல்லர்கள், தனவந்தர்கள், செல்வந்தர்கள் அங்கு ஒரு பிக்னிக், ஒரு தன்னுடைய காலங்களை கழிப்பதற்காக வேண்டி போய் வருவோமே, நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகாட்டி எங்களை என்ன நினைப்பாங்க, எங்களுடைய செல்வங்கள் மக்களுக்கு மத்தியில நாங்கள் ஒரு கொடை வல்லல், நான் ஒரு தனவந்தர், நான் ஒரு ஹாஜி என்ற பெயர் புகழ் எடுக்கணுமே, அதுக்காக வேண்டி செல்வார்கள். நிச்சயமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் சாதாரண மக்கள் அங்கு போய் பொருள்கள் சேகரிப்பதற்காக வேண்டி செல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த மூன்று விடயமும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய நீயத்தை நாம் சரியாக செயற்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காபா, இந்த ஆலயத்தை அல்லாஹ் நமக்கு இந்த பூமியில் முதல் முதலாக அல்லாஹு தஆலா நிர்மாணப்படுத்தி கட்டப்பட்டு அல்லாஹு தஆலா நமக்கு கட்டி கொடுத்தார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தனையோ பல படிப்பினைகளை சொல்லித் தருகிறது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, உங்களுக்கு வாழ்க்கையில் முன்மாதிரி யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது, யாருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், தொழில் துறவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அரசாட்சியா, நிர்வாகமா, ஊர் பொறுப்பா, அமீர் பதவியா, இவைகள் அனைத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி, தலாக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மஹர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வலிமா கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்து காரியங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இதே முன்மாதிரி, இது போன்ற முன்மாதிரி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹு தஆலா எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக குறிப்பிட்டானோ அந்த ரப்பே குறிப்பிடுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஏன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள், மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள். அந்த காபாவை அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் கட்டினார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் கூறுகின்றான், இன் அவ்வல பைத்தின் வுலிஅ லின்நாஸி லல்லதீ பிபக்கத முபாரகன் வ ஹுதன் லில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் அவ்வல பைத்தின் வுலிஅ லின்நாஸ், மனிதர்களுக்கு புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட கட்டப்பட்ட முதல் வீடு அந்த காபா. அதை கட்டிவிட்டு அல்லாஹு தஆலா இதை கட்டிட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அதில் அல்லாஹு தஆலா பல அட்டாட்சிகளை வைத்திருக்கின்றான். இன்று எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், முஃமின்களாக முஸ்லீம்களாக வாழுகிறார்கள். அதனுடைய அட்டாட்சிகள் என்ன, என்ன அருக்கொடைகள், வெகுமதிகள், என்ன குதிரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று கேட்டால், எத்தனையோ ஹாஜிமார்களுக்கு அந்த விடயம் தெரியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களிடம் விரைவு பாருங்கள், கேட்டு பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் என்ன முன்மாதிரி இருக்கிறது, அல்லாஹ் கட்டிய முதல் ஆலயம் அதில் என்ன குதிரத்து இருக்கிறது, என்ன அட்டாட்சிகள் இருக்கிறது. பல கோர்ஸ்கள் படிக்கின்றோம், ஆனால் இஸ்லாத்தை புரிந்தவர்கள், இஸ்லாத்தை விளங்கியவர்கள், நபிமார்களுடைய எத்தனை வீட்டார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா அதில் என்ன வைத்திருக்கிறான், பரக்கத்தையும் வைத்திருக்கிறான், நேர் வழியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். யாருக்கு? முழு அங்கிலத்தாருக்கும் நேர் வழியும் பரக்கத்தையும் அல்லாஹ் அந்த அறம் ஷரீஃபில் வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரம் போதாது, சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆலயத்தை அல்லாஹ்வுடைய அருளின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டலின் பிரகாரம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். கட்டிவிட்டு அல்லாஹு தஆலாவிடம் கையெழுந்தார்கள், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல சோதனைகளை வைத்தான், பல எக்ஸாம்களை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வைத்தான். அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல சோதனைகள் கொடுத்து சோதித்தோம். எப்படி? ஒரு எக்ஸாம் எடுத்தவர் சொல்லுகிறார், நான் எக்ஸாம் எடுத்தேன், இந்த எக்ஸாம் மிகவும் கஷ்டமானதாக இருந்தது. ஆனால் இன்று மாணவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எழுதியவர்கள் சொல்லுகிறார்கள் எக்ஸாம் கஷ்டமாக இருக்கிறது. அந்த எக்ஸாமை எடுத்தவர் சொல்லுகிறார், நாங்கள் லேசா தான் எடுத்தோம். இது உலக வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் எக்ஸாம் எடுத்த ரப்பே சொல்லுகின்றான், எக்ஸாம் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது, சோதனை பயங்கரமாக இருந்தது. ஆனால் அதிலும் அந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றார். அனைத்து சோதனைகளிலும் எக்ஸாமிலும் அவர் முன்னேறினார். அதில் எத்தனையோ சோதனைகள் வந்தது. அதில் ஒன்றுதான் தன்னுடைய மனைவியையும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தையையும் விட்டு செல்லும்படி அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான். அந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். செல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள், அல்லாஹ் குர்ஆனில் அதையும் சொல்லுகின்றான். சொன்னார்கள், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِ بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எந்த வஸ்தும் இல்லாத மிகப்பெரிய காடாக இருக்கிறது, அங்கே எந்த மனித சஞ்சாரமும் இல்லை, மனித நடமாட்டமே இல்லை, இப்படியான ஒரு இடத்தில் நான் இவர்களை விட்டு விட்டு செல்கின்றேன், பொறுப்புதாரி நீயாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவருடைய அந்த தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்தான். கண்ணியமானவர்களே, அந்த தியாகங்களை அவர் செய்தார். அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பல வெகுமதிகளை அல்லாஹு தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் கடமைக்கும் வழிபட்டு இது அல்லாஹ்வுடைய கடமை கட்டுப்பாடு என்பதாக விளங்கி செய்வானோ, அல்லாஹ் தன்னுடைய காலுக்கு கீழாலும் இருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். வானத்தை பிளந்தாவது அல்லாஹு தஆலா அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்தில் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், அங்கே பல அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகின்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினா, தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது. தெளிவான அத்தாட்சிகள், நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றீர்களா, ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றீர்களா, நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சரி செய்யுங்கள், அங்கு போய் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்கள், என்னென்ன அத்தாட்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒன்றை குறிப்பிடும் போது குறிப்பிடுகிறான், இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆஇரில்லாஹ், இந்த ஸஃபாவும் மர்வாவும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மலைகளும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளில் ஒன்று. சஃபா மர்வாவை பற்றி சொல்வதாக இருந்தால் நேரம் போதாது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சி. ஏன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் விட்டுவிட்டு சென்றார்கள். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீரும் பேரித்தம் பழமும் முடிந்து விட்டது. அதன் பிறகு காணல் நீரை ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டார்கள். சஃபாவில் இருந்து மர்வாவுக்கும் மர்வாவில் இருந்து சஃபாவுக்கும் ஓடினார்கள். அதை அல்லாஹு தஆலா கியாமத் நாள் வரும் வரைக்கும் தொங்கோட்டம் ஓடுங்கள் என்பதாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். உம்ராவுக்கு செல்கின்றீர்களா, ஹஜ்ஜுக்கு செல்கின்றீர்களா, நீங்கள் சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடத்தான் வேணும். இதையெல்லாம் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த குத்துபாவுடைய இன்றைய தலையங்கம் இதன் பிறகுதான் வருகிறது. அது என்ன? அங்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அட்டாட்சிகளில் ஒன்றுதான் சஃபா மர்வா. இதை விட ஒரு ஆச்சரியமான ஒரு அட்டாட்சி தான் நம்முடைய பார்வைக்கு, அது வெறும் தண்ணீராக காட்சி அளிக்கிறது. பார்வைக்கு ஒரு சாதாரண தண்ணீர், அதனுடைய இடமோ ஒரு சிறிய இடம். ஆனால் அது அங்கிலத்தாருக்கு அருக்குடை, நோயாளிகளுக்கு சிபாவை பெற்று தரும். மருந்துகள் இல்லாத காலத்தில் அவைகளின் மூலமாக சிபாவை, நோய் நிவாரணியை பெரும் பெரும் உலமாக்களும் பெற்றிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் அது மிகப்பெரிய நோய் நிவாரணியாக இருக்கிறது. குர்ஆன் மனிதர்களுக்கு நோய் நிவாரணி. ஏன் இந்த குர்ஆனை நமக்கு விளங்க தெரியாது? குர்ஆனை படிப்பதற்கு நாம் நேரம் கொடுப்பதில்லை. உலமாக்களை சந்தித்து மசாயிகள் பலாயிகளை கேட்பதில்லை. குர்ஆனில் அல்லாஹ் எதை சொல்லியிருக்கின்றான் என்பதை நாம் கேட்பதில்லை. அதில் என்ன மருந்து கூறப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு புரியாது. இதனால் பெரும் பெரும் ஹாஸ்பிட்டல்களுக்கு செலவழிக்கின்றோம், நர்சிங் ரூம்களுக்கு செலவழிக்கின்றோம். குர்ஆனிலும் அல்லாஹ் வைத்தியத்தை வைத்திருக்கின்றான். இன்று உலகமே குர்ஆனில் தான் வைத்தியத்தை எடுத்து இன்று டாக்டர்கள் முன்வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய வீடுகளில் எத்தனை பேரிடம் தேன் பானிகள் இருக்கிறது, இதிலும் அல்லாஹு தஆலா நோய் நிவாரணியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது சொல்லுகிறான், மனிதர்களுக்கு நோய் நிவாரணியாக தேனை ஆக்கியிருக்கின்றோம். கருஞ்சீரகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் நிவாரணியாக வைத்திருக்கிறார்கள். சொன்னார்கள், உங்களுடைய நோய்க்கு மருந்து நீங்கள் கருஞ்சீரகத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். தேனில் நோய் நிவாரணம் இருக்கின்றது, குர்ஆனுடைய வசனங்களில் நோய் நிவாரணம் இருக்கிறது. இவைகளை விட்டுவிட்டு இன்று நம்முடைய ஈமானுடைய பலவீனத்தின் காரணமாக இந்த ஆங்கில வைத்தியத்தை தேடி இன்று அலைகின்றோம். ஏன்? நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய எண்ணங்கள் அதன் மேல் ஆகிவிட்டது. படைச்ச ரப்பை மறந்தோம், படைச்ச ரப்புடைய குதிரத்தை விளங்காமல் வாழ்கின்றோம். அதனால் நம்முடைய பணங்கள் எங்கு செலவழிக்கப்படணுமோ அங்கு செலவழிக்கப்படாமல், எங்கெல்லாம் செலவழிக்கப்படக்கூடாதோ அங்கெல்லாம் நம்முடைய பணங்கள் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, பார்வைக்கு ஒரு அற்புதமான ஒரு சாதாரண ஒரு தண்ணீர். அது என்ன தண்ணீர்? அதுதான் ஜம் ஜம் என்று சொல்லக்கூடிய இந்த தண்ணீர். இந்த ஜம் ஜம்மை பற்றி உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த ஜம் ஜம்முக்கு கிட்டத்தட்ட 23 சிறப்புகளை தெளிவுபடுத்துகிறார்கள் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில். இந்த ஜம் ஜம் வருவதற்கு காரணம் எங்கிருந்து வந்தது, இதை தோண்டியவர் யார், இது எப்படிப்பட்ட தண்ணீர் என்பதாக பல கலையங்களுக்கு கீழால் இந்த ஜம் ஜம்மை பற்றி விளக்குகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நேரம் போதாது, சுருக்கமாக சில விடயங்களை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தம்தம் நீரை, இந்த தண்ணீரை நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வேண்டி குடிக்கின்றீர்களோ அதன் உங்களுடைய நோக்கம் நிறைவேற்றப்படும், நிறைவேற்றப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை சையதுனா இப்ராஹிம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன் ஷரிப்தஹு தஸ்தஃபி ஷஃபாத்தல்லாஹ். இந்த தம்தமை எடுக்கின்றீர்கள், இந்த தம்தமை எடுத்து நீங்கள் நோய் நிவாரணம் இதன் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நியத்து வைத்து குடித்தால் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக சிஃபாவை, நோய் நிவாரணியை அல்லாஹ் தருவான். அது மாத்திரமல்ல, வைன் ஷரித்தஹு லிஷபாயிக உங்களுக்கு பசி தாங்க முடியாத பசி, இந்த ஜம்ஜமை எடுத்து நீங்கள் என்னுடைய பசி தீர வேண்டும் என்பதாக குடித்தால் பசியை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். நீங்கள் உங்களுக்கு தாகம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த தாகத்தை இந்த ஜம்ஜமினால் யா அல்லாஹ் போக்கி விடுவாயாக என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த ஜம்ஜமின் மூலமாக அல்லாஹ் நோய் நிவாரணியை பசியை போக்குவான், தாகத்தை போக்குவான், நோயை குணமாக்குவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்னை காலத்தில் இந்த ஜம்ஜமை ரிசர்ச் பண்ணினார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த ஜம்ஜமுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் யஹ்யா ஹம்ஜான் சொல்லக்கூடிய ஒரு அரபி. அவரிடம் அல் ஜசீராவை சேர்ந்த ஒரு பேட்டியாளர் அவரிடம் சில கேள்விகளை கேட்டார். இந்த ஜம்ஜமுடைய ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர்கள் பயன்படுத்தப்படுகிறது, உலகம் எங்கும் மக்கள் இந்த ஜம்ஜமை கொண்டு செல்கிறார்களே என்று கேட்ட பொழுது சில விடயங்களை அவர் சொன்னார். இந்த கிணறு இருக்கிறதே 5000 வருடம் பழமை வாய்ந்தது. சுபஹானல்லாஹ், 5000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு கிணறு தான் இந்த ஜம்ஜம் உடைய கிணறு. இது மூமின்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு குதிரத். ஹஜ்ஜுகளுக்கு உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அதனுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொன்னார் ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 8000 லிட்டரை இந்த ஜம்ஜம் கிணறு பம்ப் பண்ணி கொடுக்கும். 8000 லிட்டர் ஒரு செகண்டுக்கு, 5000 வருடம் பழமை வாய்ந்தது. இன்று வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் இந்த ஜம்ஜம் வட்டாமல் அது அட்டி போகாமல் அது நிரந்தரமாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகள் நமக்கு சான்றாக இருக்கிறது. அன்று முதல் இன்று வரை பல லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுகள் செய்கிறார்கள். ரமலானுடைய காலம் ஹஜ்ஜுகளை போன்று மக்கள் உம்ராவுக்கு செல்கிறார்கள். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எதை கொண்டு வருகிறார்கள்? இத்தனை பேர் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் உம்ராவுடைய காலங்களில் ஜம்ஜமை எடுத்து வருகிறார்கள். கணக்கு போட்டு பாருங்கள் கண்ணியமானவர்களே. மூமினுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்க வேண்டும், இறை விசுவாசியுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த ஜம்ஜமின் மூலமாக அல்லாஹ் சிபாவை கொடுத்த வரலாறுகளை பாருங்கள். இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் எத்தனையோ தண்ணீர்கள் இருக்கின்றது, நீர்கள் இருக்கிறது, இந்த அனைத்து தண்ணீர்களை விடவும் சிறந்த ஒரு தண்ணீர் தான் ஜம்ஜமுடைய தண்ணீர். இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள், மா உஜம்ஜம ஐனும் மின் உயூனில் ஜன்னா, இந்த ஜம்ஜமுடைய தண்ணீர் இதனுடைய ஆரம்பம் எங்கிருந்து வருகிறது? ஆராய்ச்சியாளர்கள் தேடுகிறார்கள், ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள், இந்த தண்ணீருடைய ஊற்றுடைய ஆரம்பம் எங்கிருந்தென்றால் சொர்க்கத்தில் இருந்து இது உருவாகி வந்து கொண்டே இருக்கிறது. சொன்னார்கள், மா உஜம்ஜம் மின் மா உஜம்ஜம் ஐனும் மின் உயூனில் ஜன்னா, சொர்க்கத்துடைய ஊற்று கண்களில் இருந்து இந்த ஜம்ஜமுடைய தண்ணீர் வருகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு தண்ணீர், ஆச்சரியமான ஒரு தண்ணீர். முஃமின் ஈமானுடன் இதை பார்த்தால் அவருக்கு அல்லாஹ் சிபாவை கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முனாஃபிக் நயவஞ்சகன், இவனுக்கு இதில் சிபாவை அல்லாஹ் வைத்தில்லை. ஏன்? அவனுடைய எண்ணம் கெட்டெண்ணம். அல்லாஹ்வுடைய சக்திகள், குதிரத்துகள், வல்லமைகள், நபி அவருடைய ஹதீஸுகளை செக் பண்ண டெஸ்ட் பண்ண பார்ப்பான், அல்லாஹ் அவனுக்கு சிபாவை வைத்தில்லை. ஒரு ஈமான்தாரி அல்லாஹ் அல்லாஹ்வை ரசூலை ரசூலாக ஏற்ற மனிதருக்கு அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறுவராக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், ஆபிதாக இருக்கலாம், யாராக வேண்டி இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த தண்ணீரில் சிபாவை வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பக்கவாதம் பேரலைஸ் என்பதாக சொல்லுவோம். அல்லாமா ஜம்ஜமி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய ஒரு கிதாபில் இப்னு குதைபா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறக்கூடிய ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், நான் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டு சென்றேன். அந்த காலத்தில் ஒரு மனிதனை நான் கண்டேன். அவர் மக்காவில் வீற்றிருந்தார், உட்கார்ந்திருந்தார். அவருடைய ஒரு பக்கம் அப்படியே பேரலைஸாக இருந்தது. ஆனால் சில நாட்களுக்கு பின்னால் நானும் தவாஃபில் தவாஃப் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் எந்த மனிதனை பரலைஸ் உள்ளவனாக பக்கவாதம் பிடித்தவனாக கண்டேனோ அந்த மனிதர் நன்றாக தவாஃபில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவரை அணுகி நான் கேட்டேன், என் அருமை சோழரே, சற்று நாட்களுக்கு முன்னால் சில நாட்களுக்கு முன்னால் உங்களுடைய உடலில் ஒரு பகுதி பரலைஸாக பக்கவாதம் பிடித்ததாக இருந்தது. நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீர்கள், ஆனால் எந்த ஒரு அமலையும் செய்யாமல் இருந்தீர்கள். ஆனால் இன்று தவாஃபில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு எப்படி ஷிஃபா கிடைத்தது? கட்டுக்கதை அல்ல, புராணம் அல்ல, கதைகள் சொல்வது நோக்கம் அல்ல, ஈமானுடைய உணர்வுடன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சொன்னார்கள், என் அருமை தோழர் அவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் மிகப்பெரிய அத்தாட்சி. அந்த ஜம்ஜம் ஒவ்வொரு நாளும் அந்த கிணத்துக்கு அருகில் சென்று சூரா ஹஷ்ருடைய ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை ஓதி ஓதி குடிப்பேன். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய சூரா ஹஷ்ருடைய பகுதி. இதை ஓதி ஓதி நான் குடித்தேன். அல்லாஹ் குர்ஆனிலும் ஷிபாவை வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜம்ஜமிலும் அல்லாஹ் ஷிபாவை வைத்திருக்கின்றான். இந்த எண்ணத்துடன் குடித்தேன், அல்லாஹ் எனக்கு ஷிபாவை தந்தான் என்பதாக அந்த மனிதருக்கு அவர் தெளிவுபடுத்தினார். கண்ணியமானவர்களே, ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஜாதுல் மஆதில் இன்னொரு சம்பவத்தை பரிசீலிக்கிறார்கள். மக்காவில் வைத்தியர்கள் யாரும் இல்லை ஒரு காலத்தில். இப்பதானே நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊரு, தேசத்துக்கு தேசம் வைத்தியர்கள் டாக்டர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மக்காவில் ஒரு காலம் இருந்தது, எந்த ஒரு வைத்தியத்தையும் நாங்கள் காணவில்லை, வைத்தியர்களையும் சந்திக்கவில்லை, மருந்துகளுடைய அறிமுகம் இருக்கவில்லை. ஆனால் ஒரு அந்த காலத்தில் எனக்கு நோய் வாய்ப்பட்டது, மிகப்பெரிய நோயினால் நான் பாதிக்கப்பட்டேன். யாரு? ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபில் அவரே அவருடைய சம்பவத்தை எழுதுகிறார்கள். நான் மிகப்பெரிய ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டேன், ஆனால் அந்த நோய்க்கு நிவாரணத்தை அல்லாஹ் எதிர் வைத்திருந்தான். ஜம்ஜமுடைய கிணத்துக்கு பக்கத்தில் செல்வேன், சென்று அந்த தண்ணீரை எடுப்பேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதை ஓதி ஓதி குடிப்பேன், அல்லாஹ் என்னுடைய நோய்க்கு ஷிஃபாவை தந்தான் என்பதாக இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவுசெய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லமா உமர் இப்னு முஹம்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய கண் பார்வை அப்படியே சிறு வயதில் ஒரு காலத்தில் அப்படியே இல்லாமல் ஆகிவிட்டது. என்னுடைய பார்வை எப்படி போனது என்று எனக்கு புரியவில்லை, ஆனால் கண் தெரியவில்லை. ஆனால் இந்த ஜம்ஜமுக்கு பக்கத்தில் நான் சென்றேன், அந்த தண்ணீரை எடுத்து என்னுடைய கண்களில் தடாகுவேன், அந்த தண்ணீரையும் குடித்து அல்லாஹ்விடம் கையேந்துவேன். அல்லாஹு தாலா எனக்கு கண் பார்வையை தந்தான். பிறக்கும் பொழுது என்னுடைய பார்வை எப்படி இருக்கணுமோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய கண் பார்வை அப்படியே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாவு புன்னல். இன்று எத்தனை தாய் தந்தையர்கள் தன்னுடைய குழந்தைக்கு ப்ரொனவுன்சியேஷன் மொழி ஒழுங்காக வருவதில்லை கவலைப்படுகிறார்கள், உச்சரிப்பு சரியாக வருவதில்லை கவலைப்படுகிறார்கள். ஆனால் பல லட்சக்கணக்கு செலவழிக்கிறார்கள். யாருக்கு செலவழிக்கிறார்கள்? ஆங்கில வைத்தியத்துக்கும் டாக்டர்களுக்கும் இப்படி செலவழிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சற்று நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிந்தித்து பாருங்கள், இந்த ஜம்ஜமில் அல்லாஹ் ஷிபாவை வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது. சொல்லுகிறோம், முஅல்லிமிடம் கூட்டிக் கொண்டு செல்கின்றோம், குழந்தை ஓதுவதில்லை, படிப்பதில்லை, ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது. தாயும் தந்தையும் கவலைப்படுகிறார்கள். இமாம் சாபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாள் ஜம்ஜம் கிணத்துக்கு பக்கத்தில் சென்றேன், சென்று அல்லாவிடம் கையேந்தினேன், தண்ணீரை எடுத்தேன், எடுத்து நான் குடித்தேன். யா அல்லாஹ், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுக்கு என்ன அறிவு ஆற்றல், என்ன ஞாபக சக்தியை கொடுத்தாயோ அந்த ஞாபக சக்தியை நீ எனக்கு தர வேண்டும் என்பதாக இந்த தண்ணீரை குடித்து விட்டு அல்லாவிடம் கையேந்தினேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஹதீஸ் எனக்கு மனப்பாடமாக இருந்தது, அதுதான் கிடைத்தது. 2 லட்சம் மாத்திரம்தான் கிடைத்தது, அதை விட கூடுதலாக கிடைத்திருந்தாலும் என்னுடைய மனநலத்தில் எந்த ஒரு குறைபாடும் வரவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், உம்ராவுக்கு செல்கிறார்கள், வரும்போது எதை கொண்டு வருகிறார்கள்? நகையையும் அங்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பொருட்களையும் தான் கொண்டு வருகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்கள்? இன்று நம்முடைய எத்தனை பேருடைய வீடுகளில் இந்த தந்தம் இருக்கிறது? மாஷா அல்லாஹ், கணவனுக்கு ஒரு மொபைல், மனைவிக்கு ஒரு மொபைல், வீட்டாருக்கு ஒரு மொபைல், வேலைக்காரிக்கு ஒரு மொபைல், போன்களை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இன்று நம்முடைய வீடுகளில் எத்தனை பேருடைய வீடுகளில் கேன்பானி இருக்கிறது, கஞ்சிரம் இருக்கிறது, இந்த தந்தமுடைய தண்ணீர் இருக்கிறது, அஜுவான் சொல்லக்கூடிய ஈட்டமலம், இவைகளை அனைத்திலும் அல்லாஹ் சிபாவை வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் பலவீனர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய பணங்கள் எதுக்கு செலவழிக்கப்படுகிறது? ஆதிகளும் உணர வேண்டும், உம்ராக்கு செல்லக்கூடியவர்களும் உணர வேண்டும். இன்று எத்தனை அதியாக்களை கொடுக்கின்றோம்? சில பேர் முசல்லா கொடுக்கிறோம், சில பேர் தஸ்பீஹ் கொடுக்கின்றோம். கொடுப்பது குறையாக நான் சொல்லவில்லை, ஆனால் இதை விட நம்முடைய பணங்கள் செலவழிக்கப்படணும். இந்த தண்ணீருக்காக வேண்டி பணம் கொடுத்து வாங்கி வைத்தாலும் மனிதனுக்கு ஒரு நாளும் குறையாக மாட்டாது, குறையாக மாட்டாது. கண்ணியமானவர்களே, உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், நம்முடைய குடும்பங்களின் நண்பர்கள் எத்தனை பேர் சென்றிருப்பார்கள், அவர்களிடம் இதை கேட்டு வாங்கினாலும் குறையாக நினைக்க மாட்டார்கள். ஏன்? ஒரு தண்ணீர். ஆனால் மிகப்பெரிய சிபாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய குதிரத்துகள், வல்லமைகளை, சக்திகளை சரியாக விளங்கி அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்ட நல்லடியார்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யாவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து நமக்கு மக்புரத்தை வழங்கிடுவாயாக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நோய் நொம்பலங்களையும் நீக்கி பரிபூர்ணமான சிபாவை நமக்கு தந்தருள்வாயாக. வாசல் தஹ்வானானி அல்ஹம்துலில்லாஹ்.